ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் உங்களை இந்த அதிகாலை நேரத்தில் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே இப்பொழுதும் இந்த நேரத்திலும் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த கானானியர்களை குறித்து நாம் நேற்று தினத்தில் தியானித்தோம். அவர்களை இன்னும் யோசேப்பின் பிள்ளைகளாகிய அவர்களால் துரத்தக்கூடாமல் போயிற்று என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடுத்த பகுதியாக யோசுவா புஸ்தகம் 17:12, ஜாஷுவா சாப்டர் 17:12. நான் விசுவாசிக்கிறேன் இந்த வாரத்திலே நாம் செய்திருக்கிற இந்த ஸ்டடியானது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். சிலர் என்னோடு கூட தனிப்பட்ட விதத்திலே நீங்கள் தொடர்பு கொள்ளுகிறதும் நீங்கள் அனுப்பியிருக்கிற டெக்ஸ்டை நான் பார்க்கும்போது நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்குகிறார், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார் என்பதை நான் நம்புகிறேன். கர்த்தர் அப்படியே செய்வாராக. பாருங்கள், ஜாஷுவா சாப்டர் 17:12 சொல்லப்பட்டிருக்கிறது, மனாசேயின் புத்திரர் அந்த பட்டணங்களின் குடிகளை துரத்தி விடக்கூடாமல் போயிற்று. கானானியர் அந்த சீமையில் தானே குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். கானானியர்கள் அடம்பிடிச்சு நாங்கள் அங்கதான் இருப்போம், நாங்கள் போக மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் அங்கேயே இருக்கிறாங்க. இந்த கானானியர்கள் யார் என்று சொல்லி நான் ஏற்கனவே நேற்றைய தினத்தில் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன். ஒருவேளை நேற்றைய தினத்தில் நீங்கள் அதிகாலை ஜெபத்தில் கலந்து கொள்ளவில்லை என்றால், நேற்றைய தினத்தில் இந்த செய்தியை நீங்கள் கேட்கவில்லை என்றால், உங்களுக்கு நாங்கள் லிங்க் அனுப்பியிருக்கிறோம், நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அதை கவனித்து கொண்டால், யார் இந்த கானானியர்கள், இவர்கள் ஏன் இப்படிப்பட்ட ஜனங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்தால் என்ன ஆகும் என்பதை நாம் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அருமையான தேவ பிள்ளைகளை, நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், நீங்கள் கேட்கவில்லை என்றால் அதையும் இதையும் சேர்த்து கேட்டால் உங்களுக்கு இன்னும் அதிகமான தெளிவு உண்டாகும். சோ இன்றைக்கு ஏன் அவர்களால் இன்னும் துரத்த முடியாமல் போயிற்று என்பதற்கு ரெண்டு காரணத்தை நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து கொண்டு வர விரும்புகிறேன். Why they could not drive them out? ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாரே, அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போனதற்கு காரணம் என்ன? ஏன் இந்த மனாசேயின் ஜனங்கள் அந்த கானானியர்களை துரத்த முடியாமல் போய்விட்டது என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்களே. ஆனால் அகெயின், இஃப் வி கோ பேக் டு நம்பர்ஸ் சாப்டர் 14:4, எண்ணாகமத்தின் புஸ்தகம் 14:4 வாசித்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம், வாருவோம், வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு கானான் தேசத்துக்கு பக்கத்துல வந்து இப்ப அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, நம்ம எல்லாம் திரும்பி போலாம், மோசையெல்லாம் நமக்கு தேவையில்லை, யோசுவா நமக்கு தேவையில்லை, காலேப் நமக்கு தேவையில்லை, ஆரோன் நமக்கு தேவையில்லை, இவங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம இன்னொரு தலைவனை ஏற்படுத்தி நம்ம மறுபடியும் திரும்பி எங்க செங்கடெல்லாம் ரெண்டா பிளந்து வந்தாங்க பாருங்க, இந்த வழியா மறுபடியும் நம்ம ரெண்டாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஒரு வேவு பார்க்க போன ஸ்பை பண்ண போனவர்களில் சிலர் வந்து சொன்ன தவறான ஒரு நெகட்டிவ் ரிப்போர்ட். அந்த நெகட்டிவ் ரிப்போர்ட் கொடுத்தவர்களெல்லாம் பின்னால் ஆண்டவர் வாதைகளினால் வாதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஜனங்களுக்குள்ள இம்மீடியட்டா ஒரு துர்ச்செய்தி வந்த உடனே பாருங்க, தி ஸ்பிரிட் ஆஃப் குயிட், எல்லாரும் அந்த மனம் தளர்ந்து ஒரு ஆவி, இதற்கு மேல என்னால முடியாது, நான் இங்கோட விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பிரிட் அவர்களுக்குள்ள வருது. அநேகருடைய வாழ்க்கையில இது ஒரு ஒரு முக்கியமான பகுதி, நம்ம டீல் பண்ண வேண்டிய பகுதி. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடம் வரைக்கும் வந்திருப்பீங்க, இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம குவிட் பண்றோம் பாருங்க, முடியாது, இதுக்கு மேல என்னால முடியாது, இங்கோட நான் நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல நீங்க வந்து நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். You need to drive out this spirit of quickness. இதை நீங்க விடணும், இதை விட்டு தூரமாகணும். நம்முடைய ஆண்டவர் பாதியில எந்த ஒரு செயலையும் பாதியில நிறுத்துகிறவர் அல்ல, தொடங்கினவர் அதை முடிக்க வல்லவர். நம்முடைய ஆண்டவர் எதை உங்களுக்குள் தொடங்கினாரோ அதை நிச்சயமாக முடிப்பார். நீங்களாக ஒரு முடிவெடுத்து இல்ல I'm going back அல்லது I will go to different way முயற்சி செய்யாதிருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணின மிகப்பெரிய தவறே அதுதான். உன்னை ஆரம்பிச்சுட்டு இப்ப பாதியில நிக்கிறாங்க. அவங்க சிந்தனை முழுவதும் அவங்களுடைய பார்வை கானான் தேசமாக இருந்தாலும் இருதயம் முழுவதும் பழையதுதான் நிரம்பி இருக்குது. எகிப்து 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 இதுவே தான் நிரம்பி இருக்குது. எகிப்து அடிமைத்தனம். அருமையான தேவ பிள்ளைகளே, God has started something in you. நீங்கள் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க, இல்ல உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு ஆரம்பிச்சிருப்பீங்க. மிடில்ல வந்து நின்றுட்டு இருக்கிறீங்க, நான் இனி முன்னால போலாமா வேண்டாமா, இல்ல நான் லெட் மீ கோ பேக் அப்படின்னு சொல்லிருந்தீங்கன்னா, அந்த ஸ்பிரிட் ஆஃப் குயிட் பண்ற அந்த ஸ்பிரிட் தான் உங்களுக்குள்ள இருக்குது. அதை நீங்க டிரைவ் பண்ணணும். வேணாம், இல்ல என்னோடு இருக்கிற தேவன் பெரியவர், என்னோடு இருக்கிறவர் மகிமையானவர், நிச்சயமாக ஒன்றை தொடங்கினவர் அதை செய்து முடிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னும் அதை பர்சியூ பண்ணுங்க. இன்னும் முன்னாடி போங்க, கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணின ஒரு பெரிய தவறு. ஏன் அவர்களால் அந்த கானானியர்களை துரத்த முடியாம போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு காரணம். ரெண்டாவது இன்னொரு காரணம், நம்பர்ஸ் சாப்டர் 14:10 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அப்பொழுது அவர்கள் மேல் கல்லறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். யாரு மேல அப்படின்னா, காலேப் யோசுவா இவங்க ரெண்டு பேரும் நல்ல பாசிட்டிவான செய்தி கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா. இவங்க ரெண்டு பேரும் சாகணுமா, ஆனா நெகட்டிவ் ரிப்போர்ட் கொண்டு வந்தவெல்லாம் நல்லா இருக்கணும். இவனுடைய சிந்தனை பாத்தீங்களா, நீதியா நியாயம் செய்யவும் தெரியல. அடுத்து ஒரு வெறித்தனமான ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது, ஒரு வெறித்தனமான ஆவி. நல்லதுக்கு கூட நிக்காம தீமைக்கு கூட நிக்கிறது, இது ஒரு தவறான முன் உதாரணம். அருமையான தெய்வ பிள்ளைகளை, கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகங்களை எல்லாம் வாசித்து பார்த்தால், எரேமியா எசேக்கியேல் இந்த பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, நீதிக்கு தான் நம்ம கூட நிக்கணுமே ஒழிய அநீதிக்கு நிக்க கூடாது. ஒரு நாளும் அசுத்தத்துக்கு கூட நிக்க கூடாது, சுத்தத்துக்கு தான் கூட நிக்கணும், நேர்மைக்கு தான் கூட நிக்கணும். ஆனா அநேகர் ஃபேவரிசம் பண்ணுவாங்க. தெரிந்தவர்களா இருந்தா அவங்க தப்பு பண்ணாலும் அவங்க செய்யறதான் கரெக்டும்பாங்க. அதுவே அறியாதவங்களா இருந்தா, ஏழையா இருந்தா அவங்கள ஒரு வழி பண்ணிடுவாங்க. ஹூ யூ ஆர், நீங்க உங்களை செக் பண்ணிக்கங்க. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், ஒரு வெறித்தனமான ஆவி இருக்குது இவர்களுக்குள்ள, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள. அநீதியா கொண்டு வந்து நெகட்டிவ் ரிப்போர்ட் கொண்டு வந்தவனுக்கு அவங்க கூட நிக்கிறாங்க, ஆனா பாசிட்டிவான ரிப்போர்ட் கொண்டு வந்தவன கல்லறிஞ்சு கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. நன்மை செய்கிறவர்களுக்கு எதிராக நிற்பதும், நீதிமானை துன்மார்க்கனாக சொல்லுவதும், துன்மார்க்கனை நீதிமானாய் சொல்லுவதும் கர்த்தருடைய பார்வையில அருவறுப்பா இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை நீங்க சீர்தூக்கி பாருங்கள். எந்த இடத்துல நிற்கிறீங்க நீங்க, உண்மைக்கு கூட நிக்கிறீங்களா, பரிசுத்தத்துக்கு கூட நிக்கிறீங்களா, இல்ல அசுத்தத்துக்கு கூட நிக்கிறீங்களா? இதனால்தான் யோசுவா ஒரு இடத்துல சொன்னார், நானும் என் வீட்டாரமும் என்றால் கர்த்தரை சேவிப்போம், நாங்க ஜீவனுள்ள தேவனுக்காக உண்மையா நிற்போம், நீங்க யாருக்கு நிற்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வியே கேட்கிறார். அதனால இன்றைக்கு இந்த கால வேளையில நீங்கள் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள், அசுத்தத்திற்கு கூட நின்றார்கள், அவர்கள் அநியாயத்துக்கு கூட நின்றார்கள். அதன் விளைவு என்ன? கடைசியாக கானானியரை துரத்தி விட முடியாமல் போய்விட்டது. கானானியர்கள் செல்ஃபிஷ் பீப்புள். They will drain you. They will take all the blessings, all the wealth from you. They are not useful at all. இப்படிப்பட்ட ஜனங்கள் உங்களோடு இருப்பது கண்ணியான ஜனங்கள். உங்களை தொடர்ந்து துக்கப்படுத்தி கொண்டு, வேதனைப்படுத்தி கொண்டு, உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டு, உங்களை அழ வைத்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்களால் கண்ணீர் தான். சிலர் அதை எனக்கு நீங்கள் தொடர்ந்துச்சே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், இப்படிப்பட்ட ஜனங்களால் எனக்கு கண்ணீரின் வாழ்க்கை. அந்த கண்ணீரின் வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கிற ஜனங்களை பார்க்காதீர்கள். அதற்கு முன்னால் நான் சொன்ன இந்த ரெண்டு காரியத்தையும் நான் விட்டுறேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த குயிட் பண்ற அந்த ஸ்பிரிட்டுக்குள்ள வராதிங்க. அடுத்து அநீதிக்கு கூட நிக்காதீங்க, நீதிக்கு கூட நில்லுங்க. அப்ப ஆண்டவர் இந்த கானானியர்களை துரத்துவதற்கு உங்களுக்கு உதவி செய்வார். சரி, இன்றைக்கு நான் ஒரு ரெண்டு காரியத்தை அதே வேத பகுதியில யோசுவா ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நீ என்ன செய்தா இவங்களை துரத்து விடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு காரியத்தை ஜாஷுவா சாப்டர் 17:17 அவர் சொல்லுகிறார். எனக்கு பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆண்டவர் யோசுவா மூலமா அந்த எப்ராமியரையும் மனாசே ஜனங்களையும் பார்த்து சொல்றாரு, நீங்கள் ஜனம் பெருத்தவர்கள், உங்களுக்கு மகா பராக்கிரமம் உண்டு, நீங்க போய் அவர்களை துரத்துங்க, உங்களுக்கு மகா பராக்கிரமம் உண்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்ற. அந்த வார்த்தையை வாசிக்கும் போது என்னுடைய உள்ளமெல்லாம் இன்னைக்கு சந்தோஷப்பட்டது. என்ன தெரியுமா, ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து இதைத்தான் சொல்கிறார், மகனே மகளே, உனக்கு முன்னால் இருக்கிற இப்படிப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாம் துரத்தி விடுவதற்கு உனக்குள்ள மகா பராக்கிரமம் இருக்கிறது. அண்டர்ஸ்டாண்ட் ஹூ யூ ஆர். நீங்க தெரியாம இருந்து கொண்டிருக்கிறீங்களா? சிலர் உங்களை குறித்து ஸ்ட்ரென்த் உங்களுக்கே தெரியாமல் இருக்கிறது. உங்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், நீ பராக்கிரமசாலி. இதே மனாசே கோத்திரத்துல வந்த ஒருத்தனை பார்த்துதான் நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 6:14-15 Judges 6:14-16 நீங்க வாசித்தால் சேம் இந்த மனாசே குடும்பத்துல வந்த ஒருத்தனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆனா அதை எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அதே ஜாதியை பார்த்து அதே ஜனங்களை பார்த்து யோசுவா சொல்றார், உங்களுக்கு பராக்கிரமம் இருக்கிறது, நீங்கள் பராக்கிரமசாலிகள். பாருங்க, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பராக்கிரமசாலி, நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். அங்க அன்னைக்கு விதியும் சொல்றார், மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. மனாசே என்பது ஒரு சிறிய கோத்திரம். அந்த சிறிய கோத்திரத்துல என்னுடைய குடும்பம் ஒரு சிறிய குடும்பம், அதுல என் தகப்பன் வீட்டுல நான் ரொம்ப சின்னவன் அப்படின்னு சொல்லி இந்த கிதியோன் சொல்றார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்படிலாம் இல்ல, நீ பராக்கிரமசாலி. இன்றைக்கு உங்களை பார்த்தும் ஆண்டவர் அதுதான் சொல்கிறார், நீங்கள் பராக்கிரமசாலிகள், உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். இரண்டாவது காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள், உங்களோடு இருக்கிறவர் சர்வ வல்லமுள்ள தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அத 18 சொல்றாரு பாருங்க, 18 தமிழ்ல வாசித்தா நல்லா இருக்குது, மற்ற எந்த லாங்குவேஜ்ல வாசித்தாலும் அதுல கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. தமிழ்ல அழகா இருக்குது. ஒரு வார்த்தை எனக்கு பிடித்த வார்த்தை, அது காடானபடினாலே அதை வெட்டி திருத்துங்கள், அப்பொழுது அதன் கடையாந்திரம் மட்டும் உங்களுடையதாயிருக்கும். கானானியருக்கு இருப்பு ரதங்கள் இருந்தாலும் அவர்கள் பலத்தவராயிருந்தாலும் நீங்கள் அவர்களை துரத்தி விடுவீர்கள் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான ஒரு செய்திய இந்த மனாசியின் குடும்பத்தாருக்கும் எப்ராமியருக்கும் இந்த யோசுவா சொல்லி அனுப்புறார். உங்க முன்னாடி இருக்கிறவங்களுக்கு இரும்பு ரதங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, இட்ஸ் நாட் அ மேட்டர். நீங்க அவங்களை துரத்தி விடுற பராக்கிரமம் உங்களுக்குள்ள இருக்குது. அதனால நீங்க சும்மா இருக்காம நீங்க ஒண்ணு பண்ணுங்க, போய் அந்த கானானியர்கள் இருக்கிற அந்த காட்டு பகுதியெல்லாம் வெட்டி திருத்துங்கள் அப்படிங்கிறாரு. வெட்டி திருத்துங்கள் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஒரு காடு பகுதியை, ஒரு ஃபாரஸ்ட, அதை வெட்டி திருத்தி நீங்க குடியிருக்கிற பகுதியா மாத்தணும்னா இட்ஸ் நாட் அ ஈஸி மேட்டர். இன்னைக்கு காட்டெல்லாம் அடிச்சு உடச்சி ஒழிச்சிட்டாங்க நம்முடைய சமுதாயம். அந்த காலத்துல திக்னஸ், திக் ஃபாரஸ்ட், அதை அடிச்சு உடைக்கணும் அப்படின்னு சொன்னா இட்ஸ் நாட் அ ஈஸி. அதை வெட்டி திருத்தணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், டூ சம் ஹார்ட் ஒர்க். இவர்களை துரத்துவதற்கு இப்படிப்பட்ட கேரக்டர்லாம் நம்மள்ட்ட இருந்து போகணும்னா கண்டினியூஸா ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டினியூஸா ஒரு ஹார்ட் ஒர்க், ஒரு பெர்சிஸ்டன்ஸ் உங்களுக்கு நிச்சயமா இருக்கணும். கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு, கொஞ்ச நாள் ஜோம் பண்ணிட்டு, கொஞ்ச நாள் இந்த கேரக்டர் எல்லாம் வெளியில போகிறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் டயர்டாகி நின்றக்கூடாது. இந்த காட்டை வெட்டி திருத்தணும்னா கண்டினியூ ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு ஃபாரஸ்டை வெட்டி திருத்தணும் அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. குறிப்பாக அதுக்குள்ள நிறைய இன்செக்ட்ஸ் இருக்கும், புழு பூச்சி வண்டு மிருகங்கள் பாம்பு இதெல்லாம் அந்த ஃபாரஸ்டுக்குள்ள இருக்கும். இதெல்லாம் சம்டைம் அட்டாக் பண்ணும். இது மாதிரி நிறைய இன்செக்ட்ஸ், நிறைய புழு பூச்சி பாம்பு மாதிரி கேரக்டர் உள்ள ஆட்கள்லாம் நம்மளை சுத்தி சுத்தி இருப்பாங்க. அவங்களாம் நம்மளை கொட்டுவாங்க, குத்துவாங்க, நம்மளை சிலர் வந்து அடிப்பாங்க, இல்லாம பண்றதுக்கு என்னென்னமோ முயற்சி செய்வாங்க. ஆனாலும் நீங்க ஹார்ட் ஒர்க்ல துவண்டு போகவே கூடாது, உங்களுடைய பர்சிஸ்டன்ஸ்ல கொஞ்சம் கூட பின்வாங்க கூடாது. அதுல இன்னும் முன்னேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். காடு இவைகளை வெட்டி திருத்தும் போது, ஃபாரஸ்டை நீங்க வெட்டி திருத்தும் போது சம்டைம்ஸ் அதுல ஏதோ ஒரு காயங்கள் படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஒரு குச்சி உங்களை குத்தலாம், இல்லட்டினா ஒரு மரம் உங்க மேல விழலாம். இதெல்லாம் நேச்சுரலா நடக்கிற காரியங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில யாரோ காயப்படுத்துக்கிறாருன்னா, ஐயோ என்னை காயப்படுத்திட்டாங்க காயப்படுத்திட்டாங்கட்டு அழுதுட்டாங்கன்னு நின்றுட்டு இருக்காம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்க சோர்ந்து போவதற்கான சூழ்நிலைகளை கொண்டு வந்தா கூட என்னோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர். அதைத்தான் தாவீது சொல்றாரு பாருங்க, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், அவங்களெல்லாம் கீழே முறிஞ்சு விழுவாங்க, நானோ எழுந்து நிற்பேன், ஏனென்றால் என்னோடு கூட ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு கூட நீங்க தொடர்ந்து ஓடணும், தொடர்ந்து முன்னேறணும், தொடர்ந்து எவ்வளவு வேகமாக இவைகளிலிருந்து வெளியில வருவதற்கு நான் முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்பீர்களே நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். நம்மை சுற்றி இருக்கிற கானானியர்களை கர்த்தர் துரத்தி விடுவார். நம்மை சுற்றிலும் நம்மை நோக செய்து கொண்டிருக்கிறவர்கள், நம்மை அழ வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், நம்மை கண்ணீர் வடிக்க செய்து கொண்டிருக்கிறவர்கள், நம்மிடத்திலிருந்து நம்முடைய நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொள்ளுகிறவர்கள், நம்முடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் எடுத்துக் கொள்ளுகிறவர்கள், நம்மை புறந்தள்ளுகிறவர்கள், இக்னோர் பண்ணுகிறவர்கள், நம்மை ஒரு பொருட்டாக மதிக்காதவர்கள், இப்படிப்பட்ட கானானிய ஆவி உடையவர்களை நம்மிடத்திலிருந்து கர்த்தர் துரத்திவிட்டு ஒரு பாசிட்டிவான காலேப்பின் ஆவியை உடையவர்கள். காலேப்பின் ஆவியை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் வேறே ஆவியை உள்ளவன், யோசுவாவின் ஆவியை உள்ளவர்கள், எல்லாருக்கும் முன்னின்று பங்கிட்டு கொடுக்கிற ஒரு உத்தமமான ஊழியக்காரன், இப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தர் நம்மோடு கொண்டு வந்து சேர்ப்பார். எத்தனை பேர் விரும்புகிறீங்க, எனக்கு காலேப்பின் ஆவியை உடையவர்கள் வர வேண்டும், எனக்கு யோசுவாவை போன்ற ஜனங்கள் என்னோடு கூட இருக்க வேண்டும், என்னோடு இருக்கிறவர்கள் பாசிட்டிவான ஜனங்கள், என்னோடு இருக்கிறவர்கள் நன்மையை விரும்புகிற மக்கள், என்னோடு இருக்கிறவர்கள் ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர்கள், ஒருவனுக்கு உதவி செய்கிறவர்கள், எனக்கு ஒரு கஷ்டமானால் ஓடி வருகிறவர்கள், என்னை ஆசீர்வதிக்கிறவர்கள், என்னை தாங்குகிறவர்கள், எனக்கு உதவி செய்கிறவர்கள், அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் எனக்கு தர வேண்டும். எபூசியரையும் கானானியரையும் கிர்காசியரையும் இப்படிப்பட்ட ஏழு விதமான ஆவியுடைய ஜனங்களை எல்லாம் என்னை விட்டு கர்த்தர் துரத்த வேண்டும். எத்தனை பேர் விரும்புகிறீர்கள், எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள், எனக்கு ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, என்னுடைய நண்பர்கள் எல்லாம் நினைத்தால் சந்தோஷப்பட வேண்டும், ஆச்சரியப்பட வேண்டும், என்னுடைய நண்பர்கள், என்னை சுற்றி இருக்கிறவர்கள், என்னோடு வேலை செய்கிறவர்கள், என் குடும்பத்தார், இவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக தேவனை ஆராதிக்கிறவர்களாக அப்படிப்பட்ட ஒரு ஜனங்களாய் கர்த்தர் எனக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் செய்ய வேண்டிய பணி மிகப்பெரிய பணி. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார், ஒருபோதும் அநியாயத்திற்கு நாம் துணை நிற்கவே கூடாது, ஒருபோதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அசுத்தத்திற்கு நம்ம துணை நிற்கவே கூடாது, வெறித்தன ஆவி நமக்குள் வரக்கூடாது, நமக்குள் குயிட் பண்ணுகிற, இதை நான் விட்டுவிடு பாதியில விட்டு விடுகிற அந்த ஸ்பிரிட் நமக்குள்ள வரக்கூடாது. நமக்குள் இருக்க வேண்டியதெல்லாம் நாம் யார் என்பதை தெரிந்து கொள்வோம், நம் பராக்கிரமசாலிகள், நம் தேவனால் பயன்படுத்த போகப்பட போகிற உன்னதமான ஜனங்கள், நம் தேவனால் உபயோகப்படுத்தப்பட போகிற மிகப்பெரிய ஜனமாய் கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும். ஆகையினால் உங்களுக்கு முன்னால் இருக்கிற காடு போன்ற சில மோசமான காரியங்கள் இருக்குமே, ஆனால் வெட்டி திருத்துவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள், சொல்லுங்கள் நான் கடினமாய் உழைப்பதற்கு ஆயத்தம், நான் பர்சிஸ்டண்டா நான் ஜபம் பண்ணுவதற்கும் வேதம் வாசிப்பதற்கும் ஆயத்தம், என்ன பெரிய காரியம் வந்தாலும் நான் எதிர்கொள்வதற்கு ஆயத்தம், எத்தனை காயங்கள் என்னை யார் காயப்படுத்தினாலும் அதை ஃபேஸ் பண்ணுவதற்கு நான் ஆயத்தம், அதில் நெவர் நான் சோர்ந்து போகவே மாட்டேன், நான் தைரியமா இருப்பேன் என்கிற பாசிட்டிவ் உணர்வோடு இந்த காலை வேளையிலே இந்த நாளையும் வருகிற நாட்களையும் எதிர்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மகா பெரிய ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிச்சயமாய் தருவார், அதில் மாற்று கருத்தில்லை. உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இன்னைக்கும் எங்களோடு கூட நீர் பேசின அந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் இருக்கிற கானானிய ஆவியுடைய ஜனங்களை எங்களை விட்டு அகற்றும்படிக்கு, எங்களை விட்டு அவர்களுடைய சுபாவங்களை மாற்றும்படிக்கு கர்த்தர் எங்களோடு தொடர்ந்து நீர் பேசி கொண்டிருக்கிற இந்த காரியங்களுக்காக உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுதும் தகப்பனே, எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குகிறோம், உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக, உங்களுடைய பரிசுத்த நாமமே மகிமைப்படட்டும், உங்களுடைய அற்புத நாமமே மகிமைப்படட்டும், உங்களுடைய ஆச்சரியமான நாமமே மகிமைப்படட்டும். இன்றைக்கும் திருமண நாள், பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்கள், நாளைக்கு கொண்டாடுகிறவர்கள் ரெண்டு பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு யாராகிலும் பொருளாதார தேவையோடு இருப்பார்களே, ஆனால் அதை சந்தியும், வியாதியாயும் இருப்பார்களே, ஆனால் சுகப்படுத்தும், படிக்கிற பிள்ளைகள் வேலை செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, சுகபலன் ஆரோக்கியம் அவர்களுக்கு சுதந்திரமாகட்டும். நாளை தினத்தில் அவர்கள் ஆராதிக்கும் போது கர்த்தர் அவருடைய திருச்சபைகளில் அவர்களோடு கூட கர்த்தர் பேசும். ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த நாமம் உயர்த்தப்படட்டும், உங்களுடைய அற்புத கரியை தொடர்ந்து அவர்கள் வாழ்க்கையிலே என்றென்றைக்கும் காணப்படுவதாக, சகல நன்மையும் சகல கிருபையும் சகல ஆசீர்வாதமும் என்னென்றேக்கும் உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். உடைய கரத்துல எங்களை தாழ்த்து வறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். என் ஜபத்தை கேட்டதற்காய் நன்றி. இந்த ஜபத்துல கலந்து கொண்டவர்கள், கலந்து கொள்ள முடியாதவர்கள் அத்தனை பேரை கத்திர ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் சிறு சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.